வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிட ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். பிஜேபியின் உயர்நிலைக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சீன நிலக்கரி சுரங்கத்தில் இன்று நேரிட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிட ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோட்டையத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஆக்கப்பூர்வமான இதழியல் என்பது சிறந்த சமூகத்தை உருவாக்க உதவிடும் என்று குறிப்பிட்டார். இளையோரிடையே ஆக்கப்பூர்வமான செய்திகளை ஊடகங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். பிஜேபியின் உயர்நிலைக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திரமோடி இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 10 மாநிலங்களிலிருந்து 24 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்பாளர்களை இறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிஜேபியை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். விவசாயிகள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மண் வளத்தை பாதுகாப்பது தொடர்பான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் நாளை தொடங்கவுள்ளதையொட்டி இன்று காணொலி வாயிலாக வேளாண்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். மண் வளத்தை பாதுகாக்கவும் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையிலும் 1 மாத காலம் இந்த விழிப்புணர்வு இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். போலி உரங்கள் மற்றும் விதைகளை அடையாளம் காணுதல், நீர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளின் கீழ் விவசாயிகளுக்கு இந்த இயக்கத்தின் கீழ் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டார். நடைபாதை வியாபாரிகளுக்காக கடனுதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு கடனுதவிக்கான காசோலைகளை வழங்கி அவர் பேசினார். இந்த திட்டத்தின் மூலம் அவர்களின் வர்த்தகம் அதிகரித்ததோடு தனி நபர்களிடமிருந்து கடன் பெறுவதும் தவிர்க்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். அரசு திட்டங்களின் செயலாக்கத்தில் தகவல் தொழில்நுட்பம் கூடுதலாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு மனோகர்லால் கூறினார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தூர்தர்ஷனுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், புதுமை கண்டுபிடிப்புகளிலும் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக குறிப்பிட்டார். அணுசக்தி, விண்வெளி ஆராய்ச்சி, உயிரி தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் போன்றவற்றில் இந்தியா சிறந்து விளங்குவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். அம்மாநிலத்தின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரையும் அசாம் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். நுகர்வோர் விவகாரங்கள் துறை சீர்திருத்தங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அத்துறையின் செயலர் திருமதி நிதி கரே தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், சண்டிகர் மற்றும் லடாக் அதிகாரிகள் பங்கேற்றனர். அளவியலில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன குண்டு வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. ஹரியானாவின் பஞ்ச்குலா மாவட்டத்திற்கு உட்பட்ட ராம்காரில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒரே மாதத்தில் இரண்டாவது முறையாக முழு நிலவு இன்று தென்படுகிறது. இது ப்ளூமூன் என்று அழைக்கப்படுவதாக தேசிய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
நிலாவினுடைய தோற்றத்தில் பெருமளவுக்கு எந்த வேறுபாடும் இருக்காது. எப்பவும் தெரிகிற முழு நிலா போலதான் தெரியும். சில சமயம் மாதத்தினுடைய முதல் நாள் அல்லது இரண்டாவது நாள் முழு நிலா ஏற்பட்டால் அந்த மாதத்தில் மாதத்தினுடைய இறுதியில் இன்னொரு நிலா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அரிதாக ஒரே மாதத்தில் ரெண்டு முழு நிலா ஏற்பட்டால் அதை தான் நீல நிலா அல்லது ப்ளூ மூன் மேலை நாடுகளில் கூறுவது வழக்கம். அரிதாக நிகழக்கூடிய நிகழ்வு என்பதற்காக இந்த பெயர். சமீப காலங்களில் மேலை நாட்டு ஊடகங்களினுடைய பாதிப்பு அதிகமாக இருப்பதனால உலகினுடைய பல பகுதிகளில் இந்த நீல நிலா ஒரு சிறப்பாக பேசப்படுகிறது. ஆனால் இதற்கும் வானவியலுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை.
ஜம்மு காஷ்மீரை ஒட்டிய எல்லைப் பகுதியில் தீவிரவாதிகளின் ஊடுருவல் முயற்சியினை பாதுகாப்பு படையினர் முறியடித்தனர். பாரமுல்லா மாவட்டத்திற்கு உட்பட்ட எல்லைப் பகுதியில் ஊடுருவ முயன்ற மூன்று பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பீகாரில் கடந்த 10 நாட்களில் மட்டும் 122 குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக 60 நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பீகார் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குழந்தை தொழிலாளர் இல்லா பீகாரை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மாநிலம் முழுவதும் சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் 2 கட்டங்களாக நடைபெறும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்பீந்தர் சிங் சுக்கு கூறியுள்ளார். ஷிம்லாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கணக்கெடுப்பு பணிக்கு அனைவரும் முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதன் ஒரு பகுதியாக சுய விவரங்களை இணையதளத்தில் நாளை தொடங்கி வரும் 15ஆம் தேதி வரை பதிவேற்றம் செய்யலாம் என்றும் திரு சுக்பீந்தர் சிங் சுக்கு தெரிவித்தார். சீனாவில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் இன்று நேரிட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். யூனான் மாகாணத்திற்கு உட்பட்ட பைவு பகுதியில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கிய ஒருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக சீன அரசு கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 18-21, 21-17, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமது சொஹிபுல் ஃபிக்ரி ஃபஜர் அல்ஃபியான் இணையை வென்றது. பிரிட்டிஷ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் மற்றும் வீர் சோத்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பெர்மிங்காமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அபய் சிங் 11-8, 11-5, 11-4 என்ற செட் கணக்கில் கொலம்பியாவின் நாட்டியாஸ் நியூட்ஸனை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் வீர் சோத்ரானி 11-8, 12-14, 11-6 என்ற செட் கணக்கில் பாகிஸ்தானின் நூர் ஜமானை வென்று 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றார். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் முதலிடத்தில் உள்ளார். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஆஸ்திரேலியாவின் மின் ஹியூங் ஜியை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரலா தாஸ் இணையும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவின் கான்சாஸில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹாஜா எமலப்பள்ளி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 4-6, 6-4, 7-5 என்ற செட் கணக்கில் கஜகஸ்தானின் எகட்டெரினா டிமிட்ரி சென்கோவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு குஜராத் அணிகளுக்கு இடையேயான இறுதியாட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிட ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். பிஜேபியின் உயர்நிலைக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சீன நிலக்கரி சுரங்கத்தில் இன்று நேரிட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.